கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை நம்முடைய சியோன் இன்டர்நேஷனல் செமினரியின் மூலமாக வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாடங்களை கேட்கும்போது நாங்கள் அனுப்பும் குறிப்புகளையும் சேர்த்து வைத்து கவனியுங்கள். அப்படியே நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் போதும், தனியாக படிக்க வேண்டியதில்லை. இது ஒரு மாபெரும் உன்னத அனுபவமாக இருக்க போகிறது. இன்றைய பாடத்தை உங்களுக்கு தேவ கிருபையோடு போதிக்கிறவர் பேராசிரியர் டாக்டர் ரமேஷ் ஜோஷ்வா அவர்கள்.
கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, நாம இந்த நாளிலும் கிறிஸ்தியல் என்ற பாடத்தை படிக்க இருக்கிறோம். இன்றிலிருந்து படிக்க ஆரம்பிக்கிறனாம் தேவ கிருபையோடு படித்து ஆவிக்குரிய வாழ்விலும் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற இருக்கிறோம். கிறிஸ்தியல் என்று சொன்னவுடன் உங்களுக்கு ஒருவேளை புதிதாக தோன்றலாம். இறையியல் படிப்பே நம்முடைய வாழ்விலே வித்தியாசமான ஒன்றுதான். நீங்கள் பல பட்டங்களை பெற்றிருப்பீர்கள், ஆனாலும் இறையியல் சம்பந்தமாக வித்தியாசமாக வேதத்தை நாம் இதன் வழியாக அணுகும்போது அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். இந்த கிறிஸ்தியல் என்ற பாடம் என்ன சொல்கிறது, எதை பற்றி நாம் அதில் படிக்கப் போகிறோம், இதன் முக்கியத்துவம் என்ன என்றெல்லாம் முதலாவது சிந்தித்துவிட்டு நாம் தொடர்ந்து பாடத்தையும் சிந்திக்க இருக்கிறோம். கிறிஸ்தியல் படிப்பதின் முக்கியத்துவம் பாடத்தின் ஒரு பகுதி தான், ஆனாலும் தொடர்ந்து இதிலிருந்து தான் நீங்கள் முழுமையான ஒரு ஐடியாவை, ஒரு கருத்தை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து ஒவ்வொரு தலைப்பாக நாம் படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் அநேக காரியங்கள் புரிகிறதா இருக்கும். கிறிஸ்தியல் நாம் கட்டாயம் படிக்கணுமா, ஏன் கிறிஸ்தியல் நாம் பயில வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அநேக பதில் அதில் கிடைக்கிறதா இருக்குது. இந்த கிறிஸ்தியல் என்ற இந்த கிரைஸ்டாலஜி என்ற இந்த வார்த்தை எப்படி பெறப்பட்டதென்றால், இரண்டு கிரேக்க வார்த்தைகளிலிருந்து இது உருவான ஒன்றாகும். கிறிஸ்டோஸ் பிளஸ் லாகியா என்ற இரண்டு கிரேக்க வார்த்தைகளிலிருந்து இந்த கிறிஸ்தியல் என்ற பாடத்தின் தலைப்பு உருவாகி இருக்கிறது. ஒரு சிஸ்டமேட்டிக் தியாலஜி உருவாகி இருக்கிறது. இதன் அர்த்தம் என்ன? கிறிஸ்டோஸ் பிளஸ் லாகியா என்றால் கிறிஸ்துவை பற்றிய படிப்பு என்று இதற்கு அர்த்தமாகும். நம்ம இதில் என்ன படிக்கப் போகிறோம்? இயேசு கிறிஸ்துவின் தன்மை, அவர் செய்த கிரியை, நமக்காக செய்த பணி, சிலுவையில் அவர் நமக்கு உண்டு பண்ணின மீட்பு, மட்டுமல்ல அவர் உலகில் வரும் முன்னர், அதே போல வந்த பின்னர், அடுத்து இன்று பரலோகில் செய்யும் அவருடைய ஊழியத்தை பற்றி நாம் இதில் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்துகிற ஒரு படிப்பு தான் கிறிஸ்தியல். இயேசு இந்த உலகத்தில் மனுவுரு கொண்டு வரும் முன்னரே இருக்கிறார் என்பதை நமக்கு அதிகம் விளங்க பண்ணுகிறதே இந்த கிறிஸ்தியல் என்ற படிப்பு தான். அதைத்தான் இது முக்கியப்படுத்துகிறது. இயேசு இந்த உலகிலே மனு உருக்கொண்டு வந்த பிறகுதான் இருக்கிறார் என்று சொல்லக்கூடாது, அதற்கு முன்னரே இருக்கிறார் என்ற இறையியல் கோட்பாட்டை கொண்டு வந்தது இந்த கிறிஸ்தியல் என்ற பாடம்தான். அப்போ இது இயேசுவை சரியாக புரிந்து கொள்ள நமக்கு உதவுகிற ஒரு படிப்பு. நாம இயேசுவை சரியா புரிந்து கொள்ளணும். ஏன்னா இயேசுவை சரியா புரிந்து கொண்டாதான் சரியான ரட்சிப்புக்கு நேராக நீங்கள் வர முடியும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இயேசுவை சரியாக புரிந்து கொள்ளாத அநேக சபைகள் இருக்கின்றன, அநேக கோட்பாடுகள் இருக்கின்றன. இயேசுவை பற்றி அவங்க சரியாக புரிந்து கொள்ளலை. பல்வேறு காலகட்டங்களில் இயேசுவின் பிறப்பிற்கு பின்பு, அவருடைய ஊழிய காலத்திற்கு பின்பு, அப்போஸ்தலர் காலத்திலிருந்து இந்த இயேசுவை பற்றிய புரிந்து கொள்ளுதலில் பலதரப்பட்ட மாற்றங்கள் நிகழ்ந்து பலதரப்பட்ட கவுன்சில் கூட்டங்கள் நடந்த பிறகுதான் இந்த கிறிஸ்தியல் என்ற அருமையான சரியான ஒரு பாடத்தை, இறையியல் கோட்பாட்டை நாம் பெற முடிகிறது. அப்போ இது பலதரப்பட்ட டெவலப்மெண்ட்டை, பலதரப்பட்ட காலகட்டத்தில் இது பெற்றுதான் வந்திருக்கிறது. ஒரு சரியான புரிந்து கொள்ளுதலை இந்த புத்தகம் நமக்கு தருகிறது. அப்போ இந்த இறையியலை படிக்காதவர்கள், கிறிஸ்தியலை படிக்காதவர்கள், கிறிஸ்துவை பற்றி சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் இருக்கிறதினால் சரியான ஆசீர்வாதத்தண்டே அவர்கள் வர முடியாதபடி காணப்படுகிறது. மட்டுமல்ல, சரியான ரட்சிப்பண்டை அவர்கள் வர முடியாது இருக்கிறார்கள். அப்போ கிறிஸ்தியல் படிப்பது ரொம்ப நல்லது. நீங்கள் சரியான ரட்சிப்பை பெறுகிறதற்கு இதுதான் உதவி செய்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. இயேசு யார் என்றும் அவர் என்ன செய்தார் என்பதையும் சரியாக அறியாத பட்சத்தில் மற்ற இறையியல் கோட்பாடுகள் எல்லாம் தவறாகிவிடும். இயேசு யார் என்று புரிந்து கொள்வதில் இன்று அநேக தடுமாற்றம் அடைகிறார்கள். அவருடைய மனிதத்தன்மையை பற்றி பேசும்போது பலதரப்பட்ட கோட்பாடுகள், அவருடைய இறைத்தன்மையை பற்றி பேசும்போது பலதரப்பட்ட கருத்து வேறுபாடுகள், அவருடைய கன்னியின் பிறப்பை பற்றி பேசும் பொழுது பலதரப்பட்ட வேறுபட்ட கருத்துக்கள், இப்படி பல கருத்துகள் வேதத்தின் காலகட்டத்தில் பலதரப்பட்ட வரலாற்றின் முற்பகுதியை பார்க்கும் பொழுது இப்படி பல விதமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்போ இயேசு யார் என்பதிலேயே அநேகருக்கு குழப்பம் இருக்கிறது. அவர் என்ன செய்தார் என இயேசு சிலுவையில் மரித்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மனிதனுடைய ரட்சிப்புக்கு அடிப்படை இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த காரியம்தான். அதை புரிந்து கொள்வதில் அநேகருக்கு இடர்பாடுகள் குழப்படிகள் இருக்குது. அவர் மரிக்கலை அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க, அவருக்கு பதிலாக வேறொருவர் அறையப்பட்டார் என்று சொல்கிற கோட்பாடு உண்டு, இப்படி நிறைய இருக்கிறது பிரியமானவர்களே. அப்போ கிறிஸ்தியலை நீங்கள் தெளிவாக படிக்கும்போது தான் நீங்கள் இயேசுவை பற்றிய இந்த படிப்பில் தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதலை பெற்றுக்கொள்வீங்க. அப்படி பெற்றுக்கொள்ளும்போது தான் நீங்கள் சரியான ரட்சிப்பண்டை வர முடியும். இதை சரியாக புரியாத பட்சத்தில் மற்ற இறையர் எல்லாமே தவறாகி போயிடும். அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. கிறிஸ்து தான் எதற்கும் மைய பொருளாக இருக்கிறார். வேதத்திலும் அதுதான், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து தான் மைய பொருள். அப்போ அந்த மைய பொருளாகிய முக்கிய கருத்தாகிய அவரை தவறாக புரிஞ்சுக்கிட்டா வேதம் முழுமையும் தவறாகத்தான் தெரியும். பிரியமானவர்களே, நீங்கள் இறையியல் படிப்பது நல்லது, அதிலும் இந்த கிறிஸ்தியலை நன்றாக தெரிந்து கொண்டு நீங்கள் இறையியல் பயில்வது ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம இந்த கிறிஸ்தியலில் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் மனிதத்தன்மையையும் தெய்வீகத்தன்மையையும் இதிலேயே நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து 100% தெய்வத்தில் தெய்வமானவர், 100% மனிதனில் மனிதனானவர் அப்படின்னு சொல்லி நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவர் மனிதத்தன்மை அடைந்தது எதற்காக? அவர் மரிப்பதற்காக. பாவிகளாகிய உங்களுக்காக எனக்காக அவர் மரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் அவர் இறைவனாக இருந்தால் மரிக்க முடியாது. தெய்வம் மரிக்க இயலாது, சாக இயலாது. சாகாமல் இருப்பது பெயர்தான் இறைவன். அப்போ நமக்காக இயேசு ஒரு பரிபூர்ண பலியாக பலியாகணும்னா அவர் மனு உருக்கொண்டு வந்துதான் ஆகணும். அப்போ அதற்கு தான் அவர் மனிதத்தன்மையை 100% அடைந்தார். ஒரு மனித சரீரத்தை எனக்கென்று ஆயத்தப்படுத்தினீர் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு மனித சரீரத்துக்குள் தெய்வத்தன்மை உள்ளே வந்து இங்கே மனுவுரு கொண்டு வருகிறது. அதோடு தெய்வீகத்தன்மையும் அவரில் இருந்தது 100%. தெய்வீகத்தன்மை ஏன் ரொம்ப முக்கியம்? நம்முடைய பாவத்திற்கான கிரயத்தை செலுத்துவதற்கு அவர் தெய்வீகத்தன்மையுடையவராக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அதுதான் பரிபூர்ண பலியாக இருக்க முடியும். அதுதான் தேவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பலியாக இருக்க முடியும். அப்போ மனிதத்தன்மையும் தெய்வத்தன்மையும் இணைந்த ஒரு கலவையாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் இரண்டும் சேர்ந்த தன்மை உடையவராக இருந்தாலும் ஒன்றுக்கொன்று கலவாத, ரெண்டும் அவருக்குள் இருக்கிறது. ஆனால் இரண்டும் 100% அப்படியே இருந்தது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ அவர் 100% தெய்வத்தில் தெய்வமானவர், மனிதனில் மனிதனானவர் என்று இந்த கிறிஸ்தியல் பாடத்தை படிக்கும் பொழுதுதான் நாம் அறிந்து கொள்ள முடியும். இவ்வாறு நீங்கள் அறிந்து கொள்வதனால்தான் ஒரு நல்லதொரு விசுவாசியா நீங்க வாழ முடியும். எப்படி இது ஒரு தாக்கத்தை உண்டாக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லணும்னா, அவர் 100% தெய்வத்தில் தெய்வமா இருக்கிறார், 100% மனிதனில் மனிதனா இருக்கிறார். அப்படின்னா மனிதன் மற்றொரு மனிதனை நேசிப்பதற்கு இது முற்றிலுமாக ஒரு அடித்தளம் இடுகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்ப கிறிஸ்தியல் பயில்வதினால் என்ன நடக்குது என, உன்னைப்போல் பிறனையும் நேசி என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஒருவரை ஒருவர் நேசிப்பதில் பெருகுவதற்கு இந்த கிறிஸ்தியல் பாடம் தான் உதவி செய்கிறது. ஆகவே இது ரொம்ப முக்கியமான படிப்பு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். ஏன்னா நான் இப்பொழுது இதுவரை சொன்ன காரியங்கள் அதுதான். கிறிஸ்தியல் படிப்பதின் முக்கியத்துவம் என்ன, கிறிஸ்தியல் நாம் ஏன் பயில வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பதில் நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல வேண்டுமானால், அவருடைய பலதரப்பட்ட பெயர்களை நாம் இந்த கிறிஸ்தியல் புத்தகத்தில் படிக்கிறோம். அப்போ அவருடைய நாமங்களை, பெயர்களை இந்த புத்தகத்தில் நாம் படிப்பதால் அவர் எந்த அளவிற்கு என் வாழ்வில் சம்பந்தப்பட்டுள்ளார் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடிகிறது, நீங்களும் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா கிறிஸ்துவின் பெயருக்கு அர்த்தம் இருக்குது, ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு அர்த்தமும் அந்த பெயரோடு கூடிய செயல்பாடும் இருக்குது. காரணப்பெயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த பெயரோடு கூட அவருடைய செயல்பாடு இருப்பதினால் அந்த செயல்பாடு என் வாழ்விற்கு தொடர்புடையதாய் இருக்கிறதினால் கிறிஸ்தியல் படிப்பு ரொம்ப முக்கியமானது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அப்போ தான் நான் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்கள் என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. உதாரணமாக நான் சொல்கிறேனே, நானே நல்ல மெய்ப்பன் என்று அவர் சொல்கிறார். இல்லாட்ட சமாதான பிரபு என்ற அவருடைய பெயரை எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல மெய்ப்பன் அப்படிங்கிற அந்த பெயர்லையும் அவர் எந்த அளவுக்கு என்னோடு தொடர்புடையவராக இருக்கிறாருங்கிறத அந்த பெயர் விளக்குகிறது. அவர் தான் என்னை மேய்க்கிறாரு, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறாரு, என்னை தாழ்ச்சி அடைய விட மாட்டார், நல்ல தண்ணீரை கொடுக்கிறாரு, நன்றாக வைப்பார் என்று இந்த வசனங்கள் எனக்கு, இல்லாட்ட அந்த காரண பெயர் எனக்கு விளக்குகிறது. சமாதான பிரபு என்ற பெயர் எடுத்துக்கிடுங்க. அப்போ என் வாழ்வில் சமாதானம், இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று இயேசு சொன்ன அந்த வசனமும் நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தை என் வாழ்வில், உங்கள் வாழ்வில் உண்டாக்குகிறதுங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ கிறிஸ்தியல்ல தான் இந்த பெயர்கள், அதன் அர்த்தங்கள் எல்லாம் விளக்கமாக சொல்லப்படுகிறது. அதில் நாம் புரிந்து கொள்ளும் பொழுது இந்த இறையியலை, கிறிஸ்தியலை பயிலும்போது என் வாழ்வில் நான் எந்த அளவிற்கு இந்த இயேசுவினிடத்திலிருந்து அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நான் விளங்கி கொள்ள முடிகிறது. அப்போ இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கிறிஸ்தியல் படிப்பதனால நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அடுத்த ஒரு காரியத்தை நான் சொல்வேன், ஆனால் இந்த கிறிஸ்தியல் புத்தகம்தான், இந்த படிப்பு தான் இந்த இயேசு கிறிஸ்துவின் நித்திய தன்மையை நாம் இந்த கிறிஸ்தியல் புத்தகத்தின் வழியாகத்தான் நாம் அதிகமாய் கற்றுக்கொள்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டதை தான் கிறிஸ்தியல் புத்தகத்தில் சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன புரிந்து கொள்கிறோம், இதன் வழியாக நிரூபிக்கப்படுகிறத நாம் கிறிஸ்தியலில் அறிய முடியும். அதாவது அவர் நித்திய தன்மை உடையவர், முன்பு இயேசுவாய் வருமுன்னர் பிதாவோடு இருந்தார், உலகிலே மனுவுரு கொண்டு வந்தார், இன்றும் அவர் இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு பிதாவினுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார் என்றெல்லாம் தொடர்ந்து நம்ம வேதத்தில் வாசிக்கிற அந்த கருத்தை இந்த கிறிஸ்தியல் பாடம்தான் நிரூபித்து நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. அவர்கள் சொல்கிற விளக்கங்களினால் அந்த வேத வசனங்களில் உள்ள அந்த கோட்பாடுகளை எடுத்து நமக்கு முற்றிலுமாய் விளங்க பண்ணுகிறதினால் இயேசு கிறிஸ்துவின் நித்திய தன்மையை நாம் நன்றாக புரிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இருக்கிறார் என்பதை கிறிஸ்தியல்ல நமக்கு சொல்லி தராதிருந்தால், அதாவது அவங்க சொல்லி தரலன்னா, வேதத்தின் முக்கியத்துவத்தையும் இயேசு கிறிஸ்துவின் முக்கியத்துவத்தையும் நம்முடைய கிறிஸ்தவ உலகம் இன்று இவ்வளவு தூரம் அறிந்திருக்காது என்பதை நீங்கள் சற்று புரிந்து கொள்ள நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ கிறிஸ்தியல் தான் வேதத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்து இயம்புகிறது. இயேசு கிறிஸ்து எவ்வளவு தூரம் முக்கியமானவர் என்பதை நமக்கு எடுத்து சொல்லி தருகிறது. அப்போ கிறிஸ்தியல் படிக்கணுமா படிக்கக்கூடாதா? கட்டாயம் படிக்கணும் இல்லையா? கட்டாயமாக படிக்கணும். நமக்கு தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதத்தில் தெரியுமே, நாம் வாசிக்காத காரியமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சொல்லக்கூடாது. நான் அந்த இறையியல் புத்தகத்திலிருந்து கிறிஸ்தியல் புத்தகத்திலிருந்து சொல்கிற அந்த காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது இவ்வளவு தூரம் இருக்குதா என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீர்கள், ஆச்சரியப்பட போகிறீர்கள். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்தியல் படிப்பதற்கு உங்கள் மனதை நீங்கள் செட் பண்ணி அது தேவை என்று உணர்ந்து ஆர்வத்துடன் ஜெபத்துடன் இந்த பாடத்தை பயில உங்களை அன்போடு அழைக்கிறேன். இதுவரை கற்றுக்கொண்டதும் ஒரு கேள்விதான், கிறிஸ்தியலின் முக்கியத்துவத்தை கூறுக அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த பதிலெல்லாம் சொல்லணும். உங்களுக்கு நோட்ஸ்லையும் இருக்குது, இதை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் நாமங்களை பற்றி, அவருடைய பெயர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயர்கள். நம்ம வேதாகமத்தில் பொதுவாக பார்க்கும்போது அதில் கூறப்படுகிற பெயர்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட அர்த்தமுடையதாக இருக்கிறத நீங்கள் காண முடியும். பல காரியங்களை நம்ம ஒரு பெயரில் நாம் பார்க்கலாம். இப்போ ஆபிரகாம் அப்படின்னு சொன்னால் அநேக ஜாதிகளின் தகப்பன் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்கிறோம் இல்லையா. அப்போ ஆபிரகாம் அப்படிங்கிற பெயருக்கு அர்த்தம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு பெயரையும் நீங்கள் வேதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பெயருக்கு பின்பதாக எபிரேய மொழியில் அந்த எபிரேய வார்த்தைகளுக்கு நாம் அர்த்தத்தை பார்க்க முடிகிறது. அது அந்த மனிதரை பற்றி வர்ணிக்கிற ஒரு கருத்தை சொல்கிற அடிப்படையிலேயே இந்த பெயர்கள் இருக்குது. அவருடைய ஆள் தத்துவம், அவருடைய தன்மை, அவருடைய நடத்தை, குணவியல்பு எல்லாவற்றையும் அந்த பெயர்களே வேதத்தில் வெளிப்படுத்துகிறத நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். அதனால தான் வேதத்தில் பார்க்கும்போது தேவனுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளதையும் நாம் பார்த்து அறிகிறோம். நாம் இந்த பாடத்தில் கூட திரித்துவத்தின் இரண்டாவது நபராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களை பார்க்க இருக்கிறோம். ஸோ அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களிலிருந்தே நாம் அவருடைய தன்மை, அவருடைய ஆள் தத்துவம், அவருடைய குணவியல்பு, அவருடைய பணி எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. முதலாவது பெயர் இயேசு. இயேசுங்கிற பெயர் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி தேவதூதனால் அறிவிக்கப்பட்டதை நம்ம மத்தேயு 1:21 பார்க்கிறோம். ஈசோஸ் என்னும் இந்த கிரேக்க பெயர் யோசுவா என்னும் எபிரேய பெயரின் கிரேக்க வடிவமாகும். அப்போ ஈசோஸ் அப்படிங்கிறது கிரேக்க பெயர், இது யோசுவா அப்படிங்கிறது எபிரேய பெயர், அதுக்கு இணையான ஒரு கிரேக்க பெயர் தான் ஈசோஸ். சரியா, இயேசு அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு மானிட பெயர் தான். ஏன்னா வேதத்திலேயே நம்ம பார்க்குறோம் பலருக்கு இந்த பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. யாத்திராகம் 17:9, லூக்கா 3:29, கொலோசெய்யர் 4:11, அப்போஸ்தலர் 13:6-7:45 போன்ற வசனங்களில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே இங்கே இயேசு என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நீங்கள் மூலப்பாசையில் பார்க்க முடியும். ஆனால் 2வது நூற்றாண்டு அளவில் இந்த பெயர் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி வரலாற்றின் உதவியோடு நம்ம அறிந்து கொள்கிறோம். அதுக்கு முன்னே இருந்தது, ஆனால் 2வது நூற்றாண்டு அளவில் இயேசுங்கிற பெயர் அதிகமாக வைக்கப்படவில்லை. இந்த இயேசுங்கிற பெயருக்கு அர்த்தம் என்ன? யெகோவா ரட்சிப்பவர் என்று அர்த்தமாகும். ஏன் இந்த பெயரை, இயேசுங்கிற பெயரை அவருக்கு சூட்டினார்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம்னா அதுக்கு காரணம் இருக்குது. நம் மத்தேயு 1:21 பார்க்கும் பொழுது அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று பார்க்கிறோம். ஸோ ரட்சிக்கிறவர் யெகோவா ரட்சிப்பவர்ங்கிற அந்த பேர் இங்கே இந்த செயல்பாட்டின் காரணமாக அவருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த இயேசுங்கிற இந்த நாமம் புதிய ஏற்பாட்டில் 600 தடவைகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கெடுப்பு சொல்கிறது. பிரியமானவர்களே, அப்போ இயேசுங்கிற பேர்லேருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் யெகோவா ரட்சிப்பவர், அவர் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பவர். ஸோ இதை தெரிந்து கொள்வதனால நமக்கு என்ன லாபம்? இயேசுங்கிற இந்த காரியத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம் எனக்கு ரட்சிப்பு அவராலே வருகிறது. அவரால் என் பாவங்களை நீக்க முடியும். மற்ற எதாலும் நீக்கவே முடியாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வேற எதை கொண்டும் மனிதனுக்குள் இருக்கிற பாவத்தை நீக்க முடியாது. பாவத்தினால் உண்டாகிற குற்ற உணர்வை நீக்க முடியாது. அதை நீக்குகிறது இயேசு என்ற அந்த பெயர், அந்த நாமம். அது நம்மை பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிற பணியை செய்கிறது. அடுத்து கிறிஸ்து. கிறிஸ்து என்ற பெயரை பார்க்கிறோம். இது அவருடைய பணியை குறிக்கின்ற, உத்தியோகத்தை குறிக்கின்ற ஒரு பெயராகும். கிறிஸ்டோஸ் அப்படிங்கிற இந்த கிரேக்க பெயர் தான் தமிழில் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பயன்படுத்தப்படுகிறது. எபிரேய மொழியில் இது மேசியா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்டு ரட்சிப்பதற்காக பிதாவாகிய தேவனால் இந்த இயேசுவானவர் அபிஷேகிக்கப்பட்டு இவ்வுலகுக்கு அனுப்பப்பட்ட அந்த செய்கையை தான், அந்த பணியை அடிப்படையாக வைத்து தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம். அப்படி தான் அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில். அப்போ பிதாவாகிய தேவனால் அபிஷேகிக்கப்பட்டு கிறிஸ்துவாக, மேசியாவாக இந்த பணியை செய்வதற்காக, ரட்சிப்பு மீட்பு அப்படிங்கிற பணியை செய்வதற்காக அவர் அனுப்பப்பட்டதை இது நமக்கு குறித்து வெளிப்படுத்துகிறது. அப்போ கிறிஸ்துங்கிற அந்த பெயரே அவருடைய செயல்பாட்டை நமக்கு என்ன செய்து விளங்க பண்ணுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மூவகையான மக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். அதாவது கிறிஸ்து அப்படிங்கிறதுக்கும் அபிஷேகிக்கப்பட்டவர் என்ற அர்த்தம்னு நான் சற்று முன்னர் கூறினேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மூன்று வகையான மக்கள் அபிஷேகம் செய்யப்பட்டார்கள் அப்படின்னு நான் இப்பொழுது சொல்லி கொண்டிருக்கிறேன். முதலாவது தீர்க்கதரிசிகள் அபிஷேகிக்கப்பட்டார்கள். அதை நம்ம ஒன்று ராஜாக்களில் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்களில் வாசிக்கிறோம். ரெண்டாவதாக ஆசாரியர்கள். யாத்திராகம் 28 29 அதிகாரத்தில், லேவியராகம் 8 அதிகாரம், இப்படி போன்ற அதிகாரங்களில் ஆசாரியர்கள் அபிஷேகிக்கப்பட்டதை பார்க்கிறோம். மூன்றாவதாக அரசர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். நியாயாதிபதிகள் 9 1 சாமுவேல், 16 சங்கீதம் 89, 1 ராஜாக்கள் 1 2 ராஜாக்கள் 11 போன்றவற்றில் அரசர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டதை நம்ம வாசித்து பார்க்க முடிகிறது. இந்த மூன்று நபர்களின் பணியையும் இயேசு சேர்த்து செய்தார் என்பதை நீங்கள் அறியணும். தீர்க்கதரிசியின் பணியை இயேசு செய்தார், ஆசாரியர்களின் ஊழியத்தை இயேசு நிறைவேற்றினார், ராஜாவினுடைய பணியையும் இயேசு செய்தார். இன்றும் இயேசு கிறிஸ்துவின் பணி அப்படி தான் இருக்குது. அதற்காக தான் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். இந்த மூன்று வகையான மக்களை தவிர இயேசுவும் அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்டார். இந்த மூன்று விதமான அபிஷேகமும் அவர் மேலே இருந்தது அப்படின்னு நான் சொல்ல வேண்டும். தீர்க்கதரிசி, ஆசாரியர்கள், ராஜா. அப்போ இந்த மூன்று விதமான அபிஷேகத்தின் அந்த காரியம் இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்ததுனால மூன்று பணிகளையும் இயேசு செய்கிறவராக இருந்தார். பரலோக ராஜ்யத்தின் ராஜா அவர். தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுதே உங்கள் மத்தியில் வந்திருக்கிறது. ராஜ்யம் என்றாலே அப்போ ராஜா இருக்கணும். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் கீழ் இருக்கிற ராஜாங்கத்தின், இல்லாட்டா அவரை ராஜாவாக கொண்டு உள்ள அரசாங்கம். நீங்கள் மத்தேயு 16:17, மார்க்கு 14:61-62, யோவான் 4:26 போன்ற வசனங்களில் இயேசு தான் கிறிஸ்து என்பதை ஏற்றுக்கொண்டதை நம்ம பார்க்க முடிகிறது. இயேசுவே கிறிஸ்து, இந்த காரியத்தை தான் அப்போஸ்தலர்களும் பிரசங்கித்தார்கள் என்று நம்ம பார்க்க முடிகிறது. நீங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் அதிகமாக பார்க்க முடியும். குறிப்பாக அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9:22, 17:3, 18:5, 18:28 வசனங்களில் நீங்கள் பார்க்க முடியும் இயேசுவே கிறிஸ்து. இதைத்தான் அப்போஸ்தலர்கள் முக்கியமாக பிரசங்கித்தாங்க. அவர் அபிஷேகிக்கப்பட்டவர், மேசியாவாக கிறிஸ்துவாக வந்தவர் என்பதை அவங்க விளங்க பண்ணவே அதற்காகவே செயல்பட்டார்கள், பிரசங்கித்தார்கள், ஊழியம் செய்தார்கள் என்றும் நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவது நாமம் இயேசுவின் பெயர் என்ன? கர்த்தர். கர்த்தர் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இன்னும் ஒரு பெயர்தான் கர்த்தர் அல்லது ஆண்டவர் என்பதாகும். இது கூரியோஸ் என்னும் கிரேக்க பதத்தின் தமிழாக்கமாகும். தமிழில் கூரியோஸ்ங்கிற வார்த்தைக்கு சொல்லப்படுகிற காரியம்தான் கர்த்தர். நீங்கள் பவுலின் நிருபங்களில் பார்ப்பீங்கன்னா இந்த கர்த்தருங்கிற சொல்லு இயேசுவுக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டதை பார்க்க முடியும். 200 தடவைகளுக்கு மேலே இயேசு கர்த்தர் என்று பவுலினால் அழைக்கப்பட்டதை நீங்கள் வாசித்து பார்க்க முடியும். இந்த கூரியோஸ் அப்படிங்கிற பதம் அந்த சொல் என்ன அர்த்தப்படுத்துதுன்னா கர்த்தர், எஜமான், ஆண்டவன், ஆள்பவன், சொந்தக்காரன் அப்படின்னு அந்த சொல்லுக்கு அர்த்தம் வருகிறது கூரியோஸ் என்பதற்கு. அதோட இந்த சொல் ராஜாக்களை குறிக்கிறதாகவும் இருக்கு, தெய்வத்தை குறிக்கவும் பயன்படுத்தப்பட்ட சொல்லாய் இருக்கிறது கூரியோஸ் என்ற சொல். மட்டுமல்ல யெகோவா அப்படிங்கிற இந்த எபிரேய தெய்வ பெயர் கிரேக்கத்தில் கூரியோஸ் என்றே மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது. நம்ம எபிரேய மொழியில் யெகோவா அப்படின்ட்டு நம்ம நம்முடைய கர்த்தர் அழைப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு கிரேக்க மொழியில் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்னா கூரியோஸ் அப்படின்னு சொல்லியே மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்போ தமிழில் கர்த்தர், எபிரேய மொழியில் யெகோவா, கிரேக்க மொழியில் கூரியோஸ், சரிதானா? அப்போ இயேசு கர்த்தர் அப்படின்னு கூறும்போது அவர் யெகோவா, அவர் தெய்வம் என்றே நாம் அறிக்கையிடுகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ இயேசுவை பார்த்து நீங்கள் கர்த்தர்னு சொல்லும்போது அவர் யெகோவான்னு சொல்கிறீங்க, அவரே தேவன் என்று நாம் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் ஆகும். அப்போ கர்த்தர் அவர் நம்முடைய ஆண்டவர், நம்மை ஆள்கிறவர், நமக்கு சொந்தக்காரர், எனக்கு எஜமான் அவர்தான். அவர் என்னுடைய பிதா மட்டுமல்ல, எனக்கு அவர் எஜமானனாயிருக்கிறார், என்னை ஆள்கிறவராயிருக்கிறார், நான் அவருடைய வேலைக்காரனாக ஊழியக்காரனாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அப்படி சொல்கிற ஒரு அர்த்தமுடையதாக இந்த கர்த்தர் என்று நாமும் இருக்கிறது. அப்போ நம்முடைய உறவை இது குறிக்குது. அவர் யார்? எனக்கு எஜமான். நான் அவருக்கு என்ன உறவு? அவருடைய வேலைக்காரன், அவருடைய ஊழியக்காரன். உறவை குறிக்கிறது, சரிதானா? நம்ம அதில் சொன்னேன். அப்போ கிறிஸ்தியல் படிக்கும் பொழுது எனக்கும் இயேசுவுக்கும் உள்ள உறவு என்ன அப்படிங்கிறத அது எனக்கு விளங்க பண்ணுகிறதுன்னு நான் முதலாவது சொன்னதை இங்கே கொஞ்சம் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அடுத்து நான்காவது பெயர் தேவனுடைய குமாரன், சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் பல தடவைகள் தன்னை பற்றி இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார், தேவனுடைய குமாரன் என்று அவரே சொல்லியிருக்கிறார். அவர் இப்படி சொல்வதனால இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு பிறந்த பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அப்படி சொல்லக்கூடாது. அவருக்கு பிறந்த பிள்ளை, தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்றதுனால அப்ப இயேசு அவருடைய பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளை அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க வேதாகமத்தில் எடுத்துக்கிட்டு பார்ப்பீங்கன்னா கூட ஒருவருக்கு பிறக்காத பிள்ளைகளை கூட அவருடைய பிள்ளைகளாக குறிப்பிடப்பட்டுள்ளத நாம் பார்க்க முடிகிறது. 1 Samuel 3:16, 26, 17, 21, 25, நீதிமொழிகள் 7:1, 2 Rajakkal 16:7, Nehemiah 12:28 இப்படி பல வசனங்களில் நீங்கள் அதாவது அவருக்கு பிறக்காத பிள்ளைகளையும் கூட அவருடைய பிள்ளைகளாக குறிப்பிடப்படுகிறத நீங்கள் இந்த வசனங்களில் பார்க்க முடியும். அப்போ பிறந்தாதான் அவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடாது. அவருக்கு பிறந்தாதான் அவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்முடைய வழக்கில் கூட இருக்கிறது. நம்ம ஆவிக்குரிய பிள்ளைன்னு கூட நம்ம பொதுவாக சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ ஆவிக்குரிய விதத்தில் அவர் என்னை பெற்றெடுத்தார் அப்படின்னு சொல்லி, இல்லாட்ட ரட்சிப்புக்குள்ள ஒருத்தர் நம்மை நடத்துவார் ஆனால் நம்ம சொல்கிறோம் நான் அவருடைய ஆவிக்குரிய பிள்ளை. அப்போ இவ்விதமாக இங்கே குமாரனாகிய இயேசு தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லப்படுகிறதும் அவருடைய பிள்ளை என்ற அர்த்தத்தில் அல்ல, அது தேவனுக்கும் அவருக்கும் இடையே இருந்த சிறப்பான உறவை காண்பிக்கவே இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் நிதானிக்க முடியும். அப்போ இயேசுவுக்கும் பிதாவுக்கும் ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது. அவர் தந்தை பிதா இவருடைய இவர் குமாரன் என்று சொல்லும் அளவிற்கு மிக நெருக்கமான, எப்படி அப்பாவுக்கும் மகனுக்கும் நெருக்கமான உறவு இருக்கிறதோ, ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப் இருக்குதோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் உறவு இருக்கிறது. அதை சொல்வதற்கு தான் தேவனுடைய குமாரன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாட்டில் இந்த சொல் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே உள்ள சிறப்பான அந்நியோன்னிய உறவை காண்பிக்கவே உபயோகிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி மொரிஷ் என்ற தேவ மனிதர் கூறுகின்றார், வேத வல்லுநர் கூறுகின்றார். அடுத்து வேதாகமமானது குமாரன் என்னும் பதத்தை உருவக மொழியாகவும் பயன்படுத்தி இருக்கிறத நாம் நிதானித்து அறிய முடியும். அப்போ குமாரன்கிற அந்த சொல்ல உருவகமாகவும் பயன்படுத்தி இருக்கிறது வேதாகமம். சங்கீதம் 89:22, Mark 3:17, அப்போஸ்தலர் 4:36 போன்ற வசனங்களில் பார்க்கும் பொழுது குமாரன் அப்படிங்கிற அந்த சொல் உருவக மொழியாக சொல்லாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறத அங்கே பார்க்க முடியும். அப்போ இது தன்மையை விளக்குகிற உருவகங்களாகவே இருக்குது. அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மையை விளக்கும் உருவகமாகவே இந்த வார்த்தை இருக்கிறது. அப்போ இயேசு தேவனுடைய குமாரன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன புரிந்து கொள்கிறோம்? அவர் தேவ தன்மை உடையவர் என்றே நாம் சொல்கிறோங்கிறத புரிந்து கொள்ளணும். இயேசு தேவனுடைய குமாரன் சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் தேவ தன்மை உடையவர்னு சொல்றீங்க. தேவனுடைய குமாரன் என்னும் பெயர் அவருடைய தேவத்துவத்தையே காண்பிக்கிறது என்று பொட்னர் என்ற அந்த வேத வல்லுநர் நமக்கு விளங்க பண்ணுகிறார், கூறுகிறார். அப்போ தேவனுடைய குமாரன்கிற பெயருக்கு என்ன அர்த்தம்? அவர் தேவத்தன்மை உடையவர். அப்போ இயேசுவை பற்றி நம்ம இப்பொழுது கொஞ்சம் நன்கு புரிந்து கொள்கிறோம். அவருடைய பெயரில் இருந்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னதில் நம்ம புரிந்து கொள்கிறோம், தேவத்தன்மையை உடையவர் என்ற அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். இப்போ உதாரணமாக உலகில் ஒரு மனுஷன் ராஜாவின் மகன் அப்படின்னு சொல்லும்போது, ராஜாவின் மகன் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலே அங்கே ராஜாவுக்குரிய பங்கு, மதிப்பு, கனம், அதுக்குரிய அதிகாரம் எல்லாம் சேர்ந்து இந்த ராஜாவின் மகன் என்ற அந்த நபருக்கு சேர்ந்து வருகிறத நம்ம பார்க்க முடிகிறது இல்லையா. அப்போ தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய அந்த தெய்வத்தன்மை இவருக்கும் சேர்ந்து வருகிறதா இருக்கிறது. அதாவது இவர் தெய்வத்தன்மை உடையவர் என்பதை நமக்கு விளங்க பண்ணுகிறது. பிரியமானவர்களே, அப்போ கிறிஸ்தியல்ல நம்ம அவருடைய பெயரிலிருந்து அவருடைய தன்மையை நாம் இதுவரை புரிந்து வந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது பார்த்தோம் அவருடைய இயேசு என்ற பெயர், அடுத்து கிறிஸ்து என்ற பெயர், அடுத்து கர்த்தர் என்ற பெயர், அடுத்து தேவனுடைய குமாரன் என்ற பெயருக்கு நாம் விளக்கத்தை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்து ஐந்தாவது காரியமாக மனுஷகுமாரன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். மனுஷகுமாரன், இயேசு கிறிஸ்து பல தடவைகள் புதிய ஏற்பாட்டில் தன்னை மனுஷகுமாரன்னு கூறுகிறத நம்ம வாசித்து பார்த்துருக்கிறோம். அப்போ அவரே தன்னை பற்றி மனுஷகுமாரன்னு சொல்லியிருக்கிறாரு. ரெண்டு இடங்களை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் சுமார் 80 தடவைகளுக்கு அதிகமாக இயேசுவே தன்னை பற்றி கூறுகிறார், மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த பெயரை சங்கீத புத்தகத்தில் சாதாரண மனிதனை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. சங்கீதம் 8:4, 80:17 போன்ற வசனங்களில் சாதாரண மனிதனை அங்கே குறிப்பிடுகிறத பார்க்க முடிகிறது. எசேக்கியேலுடைய புத்தகத்தில் 90 தடவைகளுக்கு மேலே தீர்க்கதரிசிய குறிக்கிற வண்ணமாக இந்த மனுஷகுமாரன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ இதை அடிப்படையாக வைத்து சிலர் சொல்வாங்க, இயேசுவனுடைய மனிதத்தன்மையையும் அவருடைய தீர்க்க தரிசன பணியையும் குறிக்கும் பெயராக இந்த மனுஷகுமாரன்கிற வார்த்தை இருந்தது என்று அவங்க கருதுகிறார்கள். ஆனாலும் இயேசு தன்னை பற்றி சொல்லும்போது இப்படி சொன்னார்னு நாம் உறுதிப்படுத்த இயலாது. அதாவது இயேசு இந்த அர்த்தத்தில் சொல்லலை, சாதாரண மனுஷனாக வந்ததாகவும் தீர்க்க தரிசன பணியை செய்வதற்காக வந்ததாகவும் சொல்வதற்காக இந்த மனுஷகுமாரங்கிற பெயரை எடுத்து பயன்படுத்தலை அப்படின்னு நம்மால் உறுதிபட சொல்ல முடியும். ஆனால் அவர் பயன்படுத்திய நோக்கம் இல்லாவிட்ட பயன்படுத்தினதின் அடிப்படை எப்படி இருந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து தானியேல் 7:13-14 சொல்லப்பட்டிருக்கிற மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தில் வருகிற அந்த மேசிய பெயரை தான் பயன்படுத்தினார் என்று நாம் இந்த கிறிஸ்தியல் புத்தகத்தின் உதவியோடு நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. நீங்கள் தானியேல் 7:13-14 வசனங்களை பாருங்கள். ரா தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும் என்று அங்கே வாசிக்கிறோம். அப்ப மனுஷகுமாரன் என்று இங்கே சொல்லப்படுகிற அந்த மேசியா அப்படிங்கிற அர்த்தத்தை தான் இயேசு பயன்படுத்தியிருக்கிறாருன்னு நாம் சொல்ல முடியும். இயேசு தான் மேசியா அப்படிங்கிறத நேரடியாக அவர் சொல்லலை, அதை மறைமுகமாக மனுஷகுமாரன் என்ற இந்த பெயரின் வழியாக அவர் அறிவித்தார்னு நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இதற்கு காரணம் என்ன? அக்கால யூதர்கள், அந்த காலத்தில் யூதர்கள் அரசியல் ரீதியான மேசியாவை எதிர்பார்த்திருந்தாங்க. அதாவது ஒரு ராஜாவை போல ஒரு மேசியா வெளிப்படுவார் என்பது தான் யூதர்களுடைய எதிர்பார்ப்பு. அப்போ மேசியா என்று அபிதமாக வெளிப்பட்டால் அரசியல் ரீதியாக ஏற்படும் குழப்பங்களை மாற்றுவதற்காக தான் தான் ஒரு மனுஷகுமாரன் அப்படிங்கிற பெயரை அங்கே இயேசு பயன்படுத்தி சொல்லியிருக்கிறாரு. அப்போ அரசியல் ரீதியாக பிரச்சனை ஏற்படக்கூடாது. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது அரசியல் ரீதியான மேசியாவை, தங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு மேசியா, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தரப்போகிற ஒரு மேசியா பிறக்கப்போகிறார் என்று தான் அவங்க யூதர்கள் எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் இவரோ சாதாரணமாக வெளிப்பட்டார். இவர் ஒரு அரசியல் ரீதியான மேசியாவாக வரல, ஆவிக்குரிய ரீதியான மேசியாவாக வந்தார். மக்களை பாவம் என்ற பிடியிலிருந்து விடுவிக்கிற ஒரு மேசியா. அப்போ அவர் அதனால் தன்னை மனுஷகுமாரன் என்று மேசியாவின் பணியை ரகசியமாக சொல்கிற மனுஷகுமாரன் என்ற வார்த்தையை இயேசு பயன்படுத்தினார்னு நம்ம சொல்ல முடியும். அவர் இவ்வாறு அவர் கூறினதுனால மேசியா செய்யப்போகிற தம்முடைய பணிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறதுனால இயேசு மேசியா என்ற வார்த்தைக்கு பதிலாக இந்த பெயரை பயன்படுத்தியிருந்தார், உபயோகித்தார் அப்படின்னு சொல்லி லெசல் என்ற தேவ மனிதர் வேத வல்லுநர் நமக்கு சொல்கின்றார். அவர் தன்னுடைய தன்மையையும் மேசியா பணியையும் தானியேல் 7:13-14 அடிப்படையாய் கொண்டு இந்த பெயரின் வழியாக வெளிப்படுத்தினார் என்று நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். 6வது பெயர் தாவீதின் குமாரன். தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து தாவீதினுடைய ராஜ பரம்பரையில் வந்தவர் அப்படிங்கிறத நீங்கள் நானும் அறிந்திருக்கிறோம். அதை விளங்க பண்ணுவதற்காக தாவீதின் குமாரன் அப்படிங்கிற பெயர் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறத நாம் மத்தேயு 9:27 வசனம், 20:30 வசனம், 15:22 வசனம், 21:9 அதே போல் 15:12 ஸோ இந்த வசனங்களில் நம்ம பார்க்கிறோம் தாவீதின் குமாரன். அவர் தாவீதின் சிங்காசனத்துக்கு உரியவர் அப்படிங்கிறத இது விளங்க பண்ணுகிறது. இயேசு கிறிஸ்துவாகிய அவர் யூதர்களுடைய ராஜா என்பதையும் இந்த பெயர் நமக்கு விளங்க தருகிறது. இந்த பெயர் தாவீதின் குமாரன்கிற பெயர் ஒரு மேசிய பெயராகவும் இருக்குது. அதாவது மேசியாவின் பணியை செய்கிற காரியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு நாமம் தாவீதின் குமாரன். நாம் இந்த இடத்துல இன்னொரு காரியத்தையும் கவனிக்கணும். தாவீதின் வம்சத்தில் வருகிற மேசியாவை தான் யூதர்கள் எதிர்பார்த்திருந்தனர். இப்போ இயேசு பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ராஜ பரம்பரை அப்படி வீழ்ச்சியுற்ற நிலையில் இருந்த பொழுது தான் மிகவும் தாழ்ச்சியான அவருடைய வல்லமையை இழந்து வசதிகளை இழந்து அந்த ராஜரீகம் அந்த ராஜ்யம் அவர்களை விட்டு எடுபட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இயேசு பிறந்தார். ஸோ அதனால் யூதர்களுக்கு எதிர்பார்த்திருந்த அந்த மேசியா இவர் தான் அப்படின்னு சொல்லி அவர்களால் கண்டுபிடிக்க முடியாமல் போயினது அப்படிங்கிறதையும் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் அவங்க எதிர்பார்த்தது அப்படி தான், தாவீதின் வம்சத்தில் வரப்போகிற மேசியா தான் நம்மை மீட்கப் போகிறவர், அரசியல் ரீதியாக மீட்கப் போகிறவர் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனால் இயேசு அதற்காக வரவில்லை, அந்த காரியத்தை வெளிப்படையாக விளங்கவும் பண்ணலைங்கிறத நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இவ்விதமாக தாவீதின் குமாரன் என்ற பெயரில் அவர் உண்மையாகவே தாவீதின் வம்சத்தில் அந்த சிங்காசனத்துக்குரியவராய் பிறந்த அந்த தெய்வ குமாரன் தான் இயேசு அப்படிங்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். அவர் நம்முடைய உறவை பற்றி நாம் இதிலையும் புரிந்து கொள்கிறோம். அவர் என்னுடைய ராஜா, தாவீதின் குமாரன் ராஜா, அவர் எனக்கும் ராஜா. அவர் என்னுடைய இருதயமாகிய இந்த அரியணையிலே அமர்ந்து என் வாழ்வை ஆள விரும்புகிறார். நான் இதுவரை என்னுடைய இஷ்டம் போல் வாழ்ந்தேன். நான் விரும்பினதை சாப்பிட்டேன், நான் விரும்பினதை அனுபவிக்க துடித்தேன். ஆனால் வேதம் சொல்கிற இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்கிறோம், அவர் என்னுடைய ராஜாவாக இருந்து என்னை ஆள்கிறார். ராஜாவுக்கு குடிமக்கள் அப்படியே கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், அதுதான் சட்டம். இயேசு கிறிஸ்துவுக்கும் நீங்களும் நானும் அப்படியே கீழ்ப்படிவது தான் சட்டம். ஏனெனில் அவர் தாவீதின் குமாரன், அவர் என்னுடைய ராஜா.
அடுத்து நம்ம பார்க்கிறோம் ஏழாவதாக, அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அப்போ இதில் நாம் கிறிஸ்துவின் தன்மையை புரிந்து கொள்கிறோம். அவர் இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர். ஸோ மூன்று காலத்துக்கும் உரியவர் இயேசு கிறிஸ்து. இப்போவும் இருக்கிறாரு, முன்ன இருந்தார், இனி வர போகிறாரு. அவர் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அடுத்து 8வது ஒரு காரியத்தை இதை வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 பார்க்க முடிகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று வாசிக்கிறோம். அப்போ துவக்கமும் முடிவும் அவர் தான். துவக்கமும் முடிவும் அல்பா ஒமேகா. கிரேக்க எழுத்துக்களின் முதலாவது அல்பா, அடுத்து முடிவு ஒமேகா. அவர் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று அந்த அர்த்தத்தையும் அவரே சொல்லிவிடுகிறார். அப்போ இந்த உலக தோற்றத்தின் ஆதியிலே அவர் இருக்கிறார், இந்த உலகத்தின் முடிவு வரையிலும் அவர் இருக்கிறார், தொடர்ந்து இருப்பார். அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் இந்த நாமத்தில் புரிந்து கொள்ள முடிகிறது, அவர் அல்பா ஒமேகா, ஆதி அந்தமுமான இயேசு கிறிஸ்து. அடுத்து 8வதாக நாம் பார்க்கிறோம் எபிரேயர் 4:14 வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தெய்வ குமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் என்று வாசிக்கிறோம். அவர் மகா பிரதான ஆசாரியர் என்ற நாமத்தை இங்கே பார்க்கிறோம். இங்கே இவருடைய பெயரை வைத்து நாம் அறிந்து கொள்கிறோம். அவர் நமக்காக பரிந்து பேசுகிற, நமக்காய் தேவனிடத்தில் பேசுகிற, தேவனுக்காய் ஜனங்களிடத்தில் பேசுகிற பிரதான ஆசாரியர். அவருடைய பணியை நாம் இங்கே இந்த பெயரிலிருந்து அறிந்து கொள்கிறோம். பிரதான ஆசாரியராக இருந்து நமக்காக பலி செலுத்துகிற, பலியாக போகின்ற இயேசுவாய் அவர் இருந்தார். இன்றும் அந்த பலி நித்தியமான பலியாக இருப்பதினாலே நமக்காக பரிந்து பேசி மகா பிரதான ஆசாரியரின் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் அறிய முடிகிறது. இப்படி நிறைய பேரை நான் சொல்லிக்கிட்டே போக முடியும். 50 மேற்பட்ட பெயர்களை இன்னும் வேதத்திலிருந்து நான் சுட்டி காட்ட இயலும். ஆம் பிரியமானவர்களே, இவ்விதமாக நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பெயர்களை வைத்து அவருடைய பணியையும் அவருடைய தன்மையையும் அவருடைய குணத்தையும், அதாவது குணவியல்பையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அவருடைய நாமம் போன்றவற்றை நாம் இதுவரை கற்று வந்தோம். இயேசு கிறிஸ்து உலகிலே 2000 முன்பதாக ஒரு மனிதனாக வாழ்ந்தார் என்பதை வரலாறு நிரூபிக்கிறது. அநேகர் ஏற்றுக்கொள்கிறார்கள், அநேகர் அவரை ஒரு நல்லதொரு போதகராக ஏற்றுக்கொள்கிறார்கள், ஒரு நல்ல தீர்க்க தரிசி, ஒரு நல்ல ஆசிரியர், ஒரு நல்ல தெய்வ மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். எல்லா மதங்களும் கூட அவிதமாக ஏற்றுக்கொள்கிறது, மேக்சிமம் அநேக மதங்கள் அவிதமாக ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் அவரை கிறிஸ்து அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறதுல தான் பிரச்சனை உருவாகுது. அவரை தீர்க்கதரிசியாகவோ மனுஷனாகவோ நல்ல தெய்வ மனுஷனாகவோ நல்ல மனிதனாகவோ ஏற்றுக்கொள்ள இந்த உலகம் தயங்கவில்லை. ஆனால் அவருடைய முழுமையான ஐடென்டிட்டி அடையாளப்படுத்துதல் வரும்பொழுதுதான் அங்கே மாபெரும் பிரிவினை உண்டாகுது. இயேசு கிறிஸ்து தன்னை தேவன் என்று சொன்னாரா அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வி கேட்பாங்க. அவர் தன்னை எப்பொழுதாவது தேவன் என்று சொன்னாரா அப்படின்னு கேட்டால், ஒருவேளை நாம் அவர் நேரடியாக தன்னை தேவன் என்று சொல்லவில்லை என்று நாம் பதில் சொல்லக்கூடும். ஆனால் யோவான் 10:30 அதிலிருந்து நான் கொஞ்சம் விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். யோவான் 10:30, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே இயேசு சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்டவுடன் யூதர்கள் இயேசு மீது கல்லெறிய கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள் என்று அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ அங்கே இயேசு அவர்களை பார்த்து கேட்குறாரு, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரிகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல்லெறிகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ யூதர்கள் அங்கே பதில் சொல்கிறாங்க, யோவான் 10:33, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை, நீ மனுஷனாக இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ இயேசு சொன்னதை யூதர்கள் புரிந்து கொண்டார்கள். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்னு யோவான் 10:30 சொன்ன கருத்தை நீங்களும் நானும் வேறு விதமாக புரியக்கூடும். ஆனால் அவர் பிதாவோடு தன்னை ஒன்றுபடுத்தி கூறினபடியினால் தேவன் என்று தன்னை சொன்னார் என்பதை அவங்க புரிந்து கொண்டதை நம்ம 10:33 நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இந்த இடத்துல அவங்க கல்லறிய வரும்பொழுது அவர் எதுவும் மறுக்கலை, நான் தேவன் இல்லை அப்படின்னு சொல்லலை. அப்போ என்ன அர்த்தம்? அவர் ஒத்துக்கொள்கிறார், இல்லாட்ட அவர் சொல்கிறாரு, கிளைம் பண்ணுறாரு, நான் தேவன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒத்துக்கொள்கிறார். இன்னொரு இடத்தை நான் சொல்ல வேண்டுமானால் யோவான் 8:58-59 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார் என்று வாசிக்கிறோம். இதில் யோவான் 8:58 கவனியுங்கள். நான் இருக்கிறேன், அதாவது ஆங்கில வேதாகமத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்சனில் வாசிக்கிறேன், ஜீசஸ் செட் அன்டு தம், வெரிலி வெரிலி ஐ சே அன்டு யூ, பிஃபோர் அப்ரஹாம் வாஸ் ஐ ஆம் என்று முடிகிறது. ஐ ஆம், இந்த ஐ ஆம் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற இந்த வார்த்தை, நான் இருக்கிறேன் என்ற வார்த்தை பிதாவாகிய தேவனால் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. யாத்திராகம் 3:14 பார்க்கிறது போல இருக்கிறேன் என்பவர் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஆக இந்த பிதாவாகிய தேவன் நேரடியாக சொன்ன அந்த வார்த்தையே இயேசு கிறிஸ்துவும் இங்கே சொல்கின்றார், ஐ ஆம், நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தேவன் என்று கோரினார் என்பதை இப்படி நிறைய வசனங்களை வைத்து நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் விளக்கத்தையும் இதில் சொன்னேன். இயேசு கிறிஸ்து தன்னை தேவன் என்று கூறினாரா? ஆம், கூறினார். ஏன் இது ரொம்ப முக்கியம்? நான் முதல்ல அறிமுகத்திலே சொன்னது போல இயேசு கிறிஸ்து தேவனாக இல்லை அப்படின்னா அவர் சிலுவையில் மரித்தது வீணாயிருக்கும், அவர் செலுத்திய அந்த கிரயம் போதுமானதாய் தேவனை திருப்திப்படுத்துகிறதாய் இருக்காது. இந்த முழு உலகத்துக்கும் அவர் செலுத்துகிற அந்த விலைக்கரையும் பாவத்திற்காய் செலுத்திய அந்த கிரயம் திருப்திகரமானதாக இருக்காது, அது போதுமானதாக இல்லாமல் போயிருக்கும். அப்போ இந்த ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே செய்ய முடியும். அதாவது தெய்வத்தன்மை உடைய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே இந்த ஒரு பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய பாவ கடனை மன்னிப்பதற்கு அவர் தேவனாக இருந்தாதான் முடியும். நான் முன்னே சொன்னது போல அவர் மனிதனாக இருந்தாதான் மறிக்க முடியும். அதனால் மனித தன்மை உடையவராக வந்தார். அவர் தெய்வத்தன்மை உடையவராக இருந்தாதான் நமக்காக அவர் செலுத்துகிற அந்த கிரயமும் பரிபூர்ணமானதாக இருக்க முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்து கூறியது போல நாம் யோவான் 14:6 உள்ள வசனத்தை வாசித்து நிறைவு செய்ய இருக்கிறோம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்கிறார். அவர் பிதாவினிடத்தில் போகிறதற்கு அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் நமக்கு ஜீவனை கொடுத்து பிதாவினிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவர். அவருடைய தெய்வத்தன்மை தான் பிதாவினிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஒன்றாயிருக்கிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்தியல்ல நாம் இதை தான் கற்றுக் கொடுக்குறோம். அவர் பிரதான ஆசாரியர், அல்பா ஒமேகா, சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், அவர் இயேசு, அவர் கிறிஸ்து, இப்படி நிறைய அவருடைய நாமத்தை கற்றுக்கொண்டோம். அவருடைய தெய்வத்தன்மையை இது விளங்க பண்ணுகிறது. அந்த தெய்வத்தன்மை மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லியும் நம்ம கற்றுக்கொண்டோம். தெய்வத்தன்மையா அவர் உடையவராக இருந்தபடியினால்தான் பரிபூர்ண பலியாக அவர் ஆனார். நம்முடைய பாவத்திற்குரிய கிரயத்தை மனுஷனால செலுத்த முடியாது. உலகில் பிறந்த எந்த மனிதனாலும் உங்களுக்கான எனக்கான அந்த பாவ விலைக்கிரயத்தை செலுத்த முடியாது. அப்போ ஒரு தெய்வத்தன்மையுடைய குமாரனாகிய இயேசுவால் தான் அது கூடும். மனிதனாக இருந்தால் தான் அவர் மறிக்க முடியும். அதை பரிபூர்ணமாய் செய்து முடித்தார் என்று இந்த கிறிஸ்து எல்ல நாம் கற்றுக்கொள்கிறோம். அவர் தேவன் என்று தன்னை கிளைம் பண்ணார், அதை உரிமை பாராட்டினார் அப்படிங்கிறதே நம்ம விளக்கத்தை பார்த்தோம். அப்போ இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கிறிஸ்துவை பற்றி நாம் இன்னும் அதிகம் அறிய அறிய சரியான ரட்சிப்புக்குள்ளே நீங்கள் வர முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த முதலாவது பாடமே உங்களுக்கு வலியுறுத்தி கூறியிருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதிலேயே புரிஞ்சிருப்பீங்க கிறிஸ்தியல் எவ்வளவு தூரம் முக்கியம், நான் தேவனோடு உறவு கொள்வதற்கு அது எவ்வளவு தூரம் முக்கியம், எனக்கும் இயேசுவுக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவு அது என்ன சொல்லுகிறதுங்கிறத நான் புரிந்து கொள்வது ரொம்ப அவசியம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீங்க. இதை தெரிந்து கொள்ளும் போது தான் பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுக்குள்ளே சரியானதொரு ஆவிக்குரிய வாழ்வை கட்டி எழுப்ப முடியும். இறையியலை வெறும் பாடத்திற்காக, பட்ட படிப்பிற்காக, இல்லாவிட்டால் மதிப்பெண்கள் பெறுவதற்காக மட்டும் நீங்கள் பயிலாமல் உங்கள் ஆவிக்குரிய வாழ்வின் கருத்துக்களை பயில்வதற்கு, ஆவிக்குரிய வாழ்வின் நிலையை புரிந்து கொள்வதற்கு இது உதவி செய்கிறதா இருக்கிறது. நான் யார், மற்றவர்களை நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கான பொறுப்பு என்னிடத்தில் என்ன இருக்கிறது, நான் அவர்களுக்காக செயல்படணும், அவர்களோட ரட்சிப்புக்காக செயல்படணும், நான் ரட்சிக்கப்படணும், நான் காண முடியாத நிலைமையில் இருக்கிறேன், உலகத்தின் நிலையை என்னை காண முடியாத இடத்துல நான் இருக்கிறேன், என்னை காண்கிறவனாய் மாறணும், மற்றவர்களை காண்கிறவர்களாய் மாறணும், மற்றவர்கள் தேவைகளை நான் காண்கிறவனாக மாறணும். அதுக்கு கிறிஸ்தியல் உதவி செய்கிறது. விசுவாசத்தோடு இன்னும் இந்த பாடங்களை தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து ஆவிக்கிற வாழ்விலே மேன்மைப்படுத்த போகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.
அன்பானவர்களே, நீங்கள் கற்றுக்கொண்ட இப்பாடத்தை மீண்டும் நினைவிற்கு கொண்டு வரவும் இறுதியில் நீங்கள் எழுதவிருக்கும் தேர்வுக்கு ஆயத்தப்படவும் சில கேள்விகளை பாடக்குறிப்புகளோடு தருகிறோம். கேள்விகளுக்கான பதில்களை நன்கு கற்றுக்கொண்டு தேர்வுக்கு ஆயத்தப்பட உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.